கதவை மூடுங்கள். அதே டிசம்பர், அதே 1941. அங்கே சோவியத் யூனியனில் ஜெர்மனியர்கள் தடுமாறத் தொடங்கிய சமயத்திலேயே ஹிட்லர் அமெரிக்காவுடனான யுத்தத்தை அறிவித்தார். முன்னதாக பேர்ல் துறைமுகத் தாக்குதலில் ஜப்பான் பெற்றிருந்த எதிர்பாரா வெற்றி கொடுத்த துணிச்சல் கூட்டணி பொடியன் கிடைத்த சந்தில் கோலி விளையாடிக் கொண்டிருக்கிறான். நமக்கென்ன குறைச்சல், படையா இல்லை, பலமா இல்லை? ஹிட்லர் அதை தவிர்த்திருக்க வேண்டும். பிரிட்டன் கூட்டணி தேசங்களில் அமெரிக்காவுடன் மட்டும்தான் அவர் அதுவரை மோதலை தொடங்காமல் இருந்தார். பிரிட்டனை தாக்கியாகிவிட்டது, சோவியத்தை தாக்கியாகிவிட்டது, பிரான்சை தாக்கியாகிவிட்டது. ஒரு நெருக்கடி என்று வருமானால் அமெரிக்காவும் ஜெர்மனியை எல்லை தாண்டி வந்து தாக்குவதற்கான தார்மீக நியாயத்தை அளிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஹிட்லர் அல்லவா, வேறென்ன செய்வார்? ஹிட்லர் அம்மாதிரி ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட யுத்தங்களை நிர்வகித்து பழகியவர் அல்லர். ஒரு குறி, ஓரடி, அதுதான் அவரது ஸ்டைல். ஆனாலும் சோவியத் யூனியனின் குளிரிடம் தன்னுடைய வீரர்கள் தோற்று பின்வாங்குவதை கேள்விப்பட்ட போது அவருக்கு பதற்றம் ஏற்பட்டது. ஹிட்லரை போன்றவர்களால் தோல்வியை ஜீரணிப்பது சிரமம். குளிர் குறைந்தால் ஒழிய ரஷ்யாவில் வெற்றியை நோக்கி முன்னேறுவது கஷ்டம். 5 மாதங்கள் என்கிறார்கள். அதுவரை அடித்தால் வாங்கிக் கொண்டு சமாளிக்க வேண்டியதுதான். ஆனால் அதுவரை வேறு செயலற்று இருக்க முடியாது. உயிர் வாழ வெற்றி அவசியம். முதன்முறையாக அப்போதுதான் 1க்கு மேற்பட்ட இடங்களில் ஹிட்லர் தாக்குதல்களை உத்தேசித்தார். இங்கே ரஷ்யா, அங்கே அமெரிக்கா, கீழே எகிப்து. எப்படியாவது சுயஸ் கால்வாயை கைப்பற்றுவது என்று அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிற கால்வாய், எகிப்தின் உயிர் நாடியாக விளங்குகிற நீர்ப்பாதை, மேற்கு தேசங்களையும் கிழக்கு தேசங்களையும் பயண தூரங்களை குறைக்கிற கப்பல் பாதை. அது சாத்தியமாகிவிடுகிற பட்சத்தில் வர்த்தகம் சூடுபிடிக்கும், வாழ்க்கை தரமே மாறிப்போகும். பிரிட்டன், பிரான்ஸ் உள்பட எல்லா தேசங்களுக்குமே இருந்த கனவுதான். ஹிட்லரும் அந்த கனவை கண்டார். இர்வின் ரோமேல் என்னும் மிக முக்கிய தளபதி ஒருவர் தலைமையில் ஒரு படையை அவர் எகிப்துக்கு அனுப்பியிருந்தார். ஹிட்லரின் நம்பிக்கைக்குரிய மிகச் சிலரில் ஒருவர் அவர். மிகத் திறமைசாலி என்று உள்ளூரில் பெயரெடுத்திருந்த இராணுவ தந்திரி. ஆனாலும் என்ன, பிரிட்டிஷ் படைகளிடம் படுதோல்வி கண்டது ஜெர்மனியப் படை. ஹிட்லர் எதிர்பாராத தோல்வி அது. படையில் உயிர் தப்பி பிழைத்தவர்கள் மிகச் சொற்பம் என்று மத்திய கிழக்கிலிருந்து தகவல் வந்தது. அதிர்ந்து விட்டார் ஹிட்லர். முன்னதாக அவருடைய நாஜிப்படையின் முக்கிய தளபதிகளுள் ஒருவரான ரெய்ன்ஹார்ட் ஹைட்ரிச் என்பவரை பிரிட்டனிடம் பயிற்சி பெற்ற செக்கோஸ்லோவாக்கிய புரட்சியாளர்கள் சிலர் படுகொலை செய்திருந்ததும், அங்கே ரஷ்யாவில் ஸ்டாலின்கிராட் நகரை கைப்பற்றுவதற்காக நடைபெற்ற யுத்தத்தில் ஜெர்மனியப் படை முழுவதுமாக அழிக்கப்பட்டிருந்ததும் அவரை நிலைகுலையச் செய்திருந்தன. இந்த தோல்விகளில்தான் ஹிட்லரின் சரிவு தொடங்கியது. மனத்தளவிலும் உடல் ரீதியிலும் ஹிட்லர் மிகவும் பாதிக்கப்பட்டார். அதற்கு முன் ஹிட்லர் குடிகாரராக இருந்ததில்லை. ஏதாவது பார்ட்டி விசேஷமென்றால் ஷாம்பேன் அருந்தும் வழக்கம் மட்டும் அவருக்கு இருந்தது. அதுவும் மிதமாக, 1 வாய் 2 வாய் 1 மரியாதைக்கு. ஆனால் இந்த தோல்விகளின் விளைவாக அவரது பதற்றம் அதிகரிக்க ஹிட்லர் குடிக்கத் தொடங்கினார். எப்போதோ வந்து ஒட்டிக்கொண்ட ஹிஸ்டீரியா நோய் அப்போது அதிகம் ஆட்டங்காட்டத் தொடங்கியது. தொடர்ச்சியாக மணிக்கணக்கில் அவரது இடதுகை கட்டுப்பாடு இல்லாமல் ஆடிக்கொண்டே இருந்தது. பார்க்கின்சன் என்கிற நோய் தாக்கியது. ஓய்வுக்காகவும் உறக்கத்துக்காகவும் ஹிட்லர் சில போதைப் பொருட்களையும் உபயோகிக்கத் தொடங்கினார். பெரும்பாலான அப்போதைய அவரது உத்தரவுகள் பதற்றத்தில் வெளியானவை. பலனும் மேலும் பதற்றங்கொள்ளும் விதங்களிலேயே வந்தது. June 6, 1944 அன்று பிரிட்டனின் கூட்டணி தேசங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு பிரான்சின் வடக்கு எல்லையில் அணிவகுத்தன. ஆபரேஷன் ஓவர்லார்ட் என்று பெயரிடப்பட்ட மிக உக்கிரமான தாக்குதலுக்கு அவர்கள் தயாரானார்கள். வெற்றி அல்லது விட்டு ஓடுதல், இடையில் வேறெந்த சிந்தனைக்கும் அனுமதி இல்லை. பேய்போல் தாக்கத் தொடங்கினார்கள். பிரிட்டன் மற்றும் அமெரிக்க படைகளின் ஆயுத பலம் அப்போது நம்ப முடியாத அளவில் இருந்தது. ஒரு ஜெர்மனிய வீரருக்கு 4 எதிர் வீரர்கள் என்கிற கணக்கில் ஆட்களை கொண்டு வந்து குவித்திருந்தார்கள். மூச்சுவிட அவகாசமில்லாமல் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் ஜெர்மன் படை முற்றிலுமாக குலைந்து போய் பின்வாங்கியது. ஸ்டாலின்கிரேட் தோல்வியைக் காட்டிலும் மிகப்பெரிய தோல்வி அது என்று ஹிட்லர் நினைத்தார். சந்தர்ப்பத்தை விட்டுவிடாமல் அப்படியே ஹிட்லரை கொன்றுவிட்டுத்தான் திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்த பிரிட்டிஷ் படைகள் ராஸ்டன்பர்கிலிருந்த ஜெர்மனியின் இராணுவ தலைமையகத்துக்கு ஜூலை 20 ரகசியமாக குண்டு வைத்தார்கள். ஹிட்லர் அப்போது அங்கேதான் இருந்தார், இரவு பகலாக, உணவு உறக்கமில்லாமல். ஜெர்மனிய இராணுவத்திலிருந்த ஹிட்லர் அதிருப்தியாளர்களையே கருவியாக கொண்டு ஒரு இராணுவ புரட்சிக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் வழி செய்வதாகச் சொல்லி இந்த காரியத்துக்கு வித்திட்டது பிரிட்டன். நூலிழையில் ஹிட்லர் தப்பினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய மன உறுதியை முற்றிலுமாக குலைத்து போட்ட சம்பவம் அது. விசாரணையில் அந்த முறை மட்டுமல்லாமல் அவர் ஆட்சிக்கு வந்த காலம் தொடங்கியே பல சமயங்களில் இராணுவ புரட்சிகளுக்கு திட்டம் தீட்டப்பட்டிருந்ததையும் பல அதிகாரிகள் முதல் கடைசி நிலை வீரர்கள் வரை அதற்கு உடந்தையாக இருந்ததையும் கண்டுபிடித்தார்கள். வியாதிகளில் மிக கொடுமையான சந்தேக வியாதி ஹிட்லரை பற்றி கொண்டது. எதிலும் சந்தேகம், எல்லார் மீதும் சந்தேகம், ஒரு தீவிரத்துடன் சதியாளர்களை தண்டிக்கும் விதத்தில் அவர் இட்ட உத்தரவுக்கு சம்பந்தம் உள்ளவர்களும் இல்லாதவர்களுமாகச் சேர்ந்து 4,900 பேர் பலியாகிப் போனார்கள். ஜெர்மனியில் புரட்சிப் படையாக மலரக்கூடும் என்று கருதப்பட்ட, அதாவது ஹிட்லரால் கருதப்பட்ட அத்தனை சிறு இயக்கங்களையும் சமூக நல அமைப்புகளையும் கூட நிர்மூலம் செய்தார்கள். வெல்லும் வழி அடைக்கப்படும் பொழுது வீழும் வழியை பெரும்பாலும் புத்தியில் குடிபுகும் சாத்தான் அடையாளம் காட்டுகிறது. ஹிட்லருக்கு ஒரு பிரச்சனை என்னவெனில், அவர் பெரும்பாலும் யார் சொல்வதையும் கேளாதவர். அவர் சொல்லித்தான் மற்றவர்கள் கேட்டுப் பழக்கம். ஒரு மாறுதலை உத்தேசித்து அவர் தனது தளபதிகளிடம் அப்போது பொறுப்புகளை விட்டிருந்தார். முடிவெடுங்கள், வேண்டியது வெற்றி மட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் தாக்குதல்களை வடிவமைக்கலாம். முடிவெடுக்கத் தெரிந்த அனுபவஸ்தவர்கள்தான் என்றாலும் அதுநாள் வரை ஹிட்லரின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு மட்டுமே பழகியவர்கள் அவர்கள். திறமையில் சற்றே துருப்பிடித்திருந்தது. தவிரவும் அச்சம், தொடர்ந்து நாலாபுறங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த தோல்விச் செய்திகள் கொடுத்த அச்சம். வெற்றியைப் போல தோல்வியும் சகஜமானதுதான் என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கவில்லை. ஆனால் ஹிட்லரின் தோல்வி அல்லவா? ஹிட்லரின் வெற்றியைப் போலவே அதன் தாக்கமும் வீரியமும் கூட அதிகமாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. காட்டிக்கொள்ளாமல் களத்துக்கு விரைந்தார்கள். ஆனால் நிலைமை எதிர்பார்த்தது போலவே பாதகமாகத்தான் இருந்தது. ரஷ்யாவில் ஜெர்மனிய படைகள் தங்கள் இறுதி அடியை வாங்கிக் கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். புற்றீசல் போல் கிளம்பிக் கொண்டிருந்த சோவியத் இராணுவம் ஜெர்மனியர்களை அடித்து துவைத்து காயப்போட்டிருந்தது. கணிசமான உயிர் சேதம். பெர்லினிலிருந்து ஓர் உத்தரவு வராதா என்று மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வெற்றி பெறும் வேட்கையெல்லாம் தணிந்து விட்டிருந்தது. உயிர் மீண்டால் போதும், ஊருக்குப் போனால் போதும். ஆனால் அப்படிப்பட்ட உத்தரவு ஏதும் வரவில்லை. பின்வாங்கச் சொல்லி உத்தரவிடக்கூடியவர் அல்ல ஹிட்லர். இறுதி வரை போராட்டம், உயிர் போகும் வினாடி வரை உழைப்பு, அது ஒன்றுதான் அவரது விருப்பமும் விளைவுமாக இருந்தது. அதற்காகத்தான் அவர்கள் மூச்சை பிடித்து கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் முடியவில்லை. மாபெரும் படைக்கடலாக சோவியத்துக்குள் நுழைந்த ஜெர்மனி கூட்டணி இராணுவம் ஒரு கசங்கிய போர்வை அளவில் சுருங்கி தன் கடைசி உயிரை விடுவதற்குள் உயிர் விளைத்தால் போதுமென்று திரும்பி ஓடி வந்து கொண்டிருந்தது. அது 1944 வருடத்தின் டிசம்பர் மாதம். மீண்டும் குளிர், மீண்டும் தோல்விகள். ஒவ்வொரு குளிர்காலத்திலும் புத்துணர்ச்சி அடைந்துவிடும் சோவியத் படைகளை அவர்களுக்கு புரியவே இல்லை. பனியைச் சாப்பிட்டு, பனியை சுவாசித்து, பனியில் குளித்து, பனியில் பணிபுரியும் வினோத ஜென்மங்கள். நல்லது, அவர்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நாம் விடைபெறும் நேரம் இது. ஜெர்மனிய வீரர்கள் கிடைத்ததை வாரிச் சுருட்டி கொண்டு ஜெர்மனியின் எல்லைகளை நோக்கி ஓடத் தொடங்கினார்கள். உலகம் பார்த்தது, ஓ, ஜெர்மனியர்கள் பின்வாங்குகிறார்களா, நல்லது, நாம் என்ன செய்யலாம்? அமெரிக்காவும் பிரிட்டனும் அமர்ந்து யோசித்தன. இறுதி தாக்குதலுக்கு ஆயத்தங்கள் அவசியம். இதற்கு மேல் ஒன்றுமில்லை. கணிசமான அளவில் அப்போது ஜெர்மனியின் இராணுவ பலமும் குறைக்கப்பட்டுவிட்டிருந்தது. போரின் தொடக்கத்தில் இருந்த மாதிரி வற்றாத ஆயுதக் கிடங்குகள் அப்போது இல்லை, மிகவும் வற்றியிருந்தன. போதிய வீரர்கள் இல்லை, பெருமளவில் இறந்திருந்தார்கள். புதிய வீரர்களை சேர்ப்பதும் கஷ்டமாக இருந்தது. யூதர்கள் இல்லாத ஜெர்மனி, கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஜெர்மனி, தொழிற்சங்கவாதிகள் இல்லாத ஜெர்மனி, நாஜிகளும் அவர்களுடைய ஜெர்மனியர்களும் மட்டுமே இருந்தார்கள். ஆனாலும் இராணுவத்துக்கு ஆள்பலம் சேர மறுத்தது. டெக்னிக்கலாக பார்த்தால் அப்போதே யுத்தம் முடிந்துவிட்ட மாதிரிதான். ஆனால் ஹிட்லர் அப்படியொரு சிந்தனைக்கே இடம் கூடாது என்று சொல்லிவிட்டார். பலமில்லை என்பது தோல்வி நிலை அல்ல, பலத்தை கூட்டிக் கொள்ள வேண்டிய தருணம் என்று அவர் சொன்னார். பிரிட்டிஷ் கூட்டணி படையுடன் நல்ல விதத்தில் ஏதேனும் ஒப்பந்தம் செய்து கொள்ள இயலுமானால் மிகப்பெரிய இழப்புகளிலிருந்து தப்பிக்கலாம் என்று அவருடைய தளபதிகளில் சிலர் நினைத்தார்கள். ஹிட்லர் சம்மதிக்கவில்லை. தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பதையே அவர் தவிர்க்க விரும்பினார். இறுதி வரை ஆடி பார்த்து விடுவது என்ற முடிவில் இருந்தார். ஒரு பிரச்சனைதான் இருந்தது. பிரான்ஸ் எல்லையிலிருந்து பிரிட்டிஷ் கூட்டணிப்படை, குறிப்பாக அமெரிக்க படைகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. இங்கே ரஷ்ய எல்லையில் பின்வாங்கி வரும் வீரர்களை துரத்திக் கொண்டு சோவியத் படைகளும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. இரண்டு பக்கங்களிலிருந்து அபாயம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போதைய செயல் திட்டம் என்ன? இரண்டையும் சமாளிப்பது, திருப்பித் துரத்த முயற்சிகள் மேற்கொள்வது, அதை பற்றி மட்டும் பேசலாம் என்று அவர் தம் தளபதிகளிடம் சொன்னார். அதை பற்றித்தான் பேசினார்கள். மணிக்கணக்கில், இரவு பகலாக எஞ்சிய வீரர்கள் அனைவரையும் இரு எல்லைகளிலும் அணிவகுக்க வைத்துவிட்டு நாஜிப் படையிலிருந்து பொறுக்கி எடுத்த சில ஆயிரம் முக்கிய வீரர்களை பெர்லினைச் சுற்றி அணிவகுக்க வைத்தார் ஹிட்லர். எதற்கும் இருக்கட்டும் என்று பதுங்கு அறைகள் தயார் செய்யப்பட்டன. அரசு ஆவணங்கள் அனைத்தும் திரட்டப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டன. பொதுமக்களில் யார் யாரெல்லாம் யுத்தத்தில் பங்கு பெற விரும்புகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆயுதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இராணுவ உடை தரிக்க வேண்டாம், ஸ்வஸ்திக் சின்னத்தை ஏந்த வேண்டாம், துப்பாக்கி தூக்கினால் போதும், வீட்டில் இருந்தபடியே கூட வீதியில் போகும் எதிரிகளை நோக்கிச் சுடலாம் என்று சொல்லப்பட்டது. கடவுளே, இது கனவுகள் மிதிபடும் காலம்தானா? எத்தனை பெரிய கோட்டைகள் கட்டி வைத்தேன்! ஜெர்மனியை உலகின் ஒரே வல்லரசாக்கும் கனவு ஆடம்பரமா? இல்லையே, என்ன குறைச்சலெங்கே? என்ன வளத்தில் பின்தங்கிவிட்டோம்? எதற்காக பிரிட்டனுக்கு வால்பிடிக்க வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும்? ஒப்பந்தங்கள் என்ற பெயரில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த முந்தைய ஆட்சியாளர்களை நீக்கிவிட்டு நான் ஆட்சிக்கு வந்தது ஒரு தீவிர தேசியவாதியின் குறைந்தபட்ச முயற்சி அல்லவா? என் தேசத்துக்கு நல்லது செய்யத்தானே நினைத்தேன், எங்கே சறுக்கினேன், அல்லது யார் என்னை ஏமாற்றினார்கள்? ஹிட்லர் மேலும் மேலும் குழம்பிக் கொண்டிருந்தார். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சோவியத் துருப்புகள் அதிவேகத்தில் ஜெர்மனியின் நகரங்களை விழுங்கி முன்னேறிக் கொண்டிருந்தன. தடுக்க முடியவில்லை. தடுக்க நிறுத்தப்பட்டிருந்த வீரர்களில் பெரும்பாலானோர் பின்வாங்கத் தொடங்கியிருந்தார்கள் அல்லது சரணடைய ஆரம்பித்திருந்தார்கள். விழுந்த உயிர்களின் எண்ணிக்கையும் சாதாரணமாக இல்லை. எத்தனை யுக்திகள்! ஹிட்லர் தம் அனைத்து திறமையையும் பிரயோகித்து தாக்குதலுக்கு வியூகங்கள் வகுத்துக் கொடுத்தார். மின்னல் வேகத் தாக்குதல், புயல் தாக்குதல், மலை தாக்குதல், கரில்லா தாக்குதல், விதவிதமான பெயர்கள், விதவிதமான உத்திகள். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. வெறிகொண்ட சோவியத் படை ஒரு வினாடியும் தயங்காமல் முன்னேறிக்கொண்டே இருந்தது. ஒரு தேசத்தின் அத்தனை மக்களுமே ஆயுதம் ஏந்தி வருவது போலொரு மாயத் தோற்றம் உண்டானது. உண்மையில் பிரிட்டனின் இதர கூட்டணி தேசங்களின் படைகளுக்குமே இது வியப்புத்தான். அதுநாள் வரை அவர்கள் யாரும் சோவியத் யூனியனின் இராணுவ பலத்தை அத்தனை நெருக்கமாக பார்த்திருக்கவில்லை. எத்தனை வீரர்கள், எத்தனை விதவிதமான ஆயுதங்கள்! அமெரிக்கா அப்போதே முடிவு செய்துவிட்டது. இப்போதைக்கு கூட்டணி தேசமென்றாலும் எப்போதைக்கும் என் கவனம் இதன் மீதுதான் இருக்கும், இருக்க வேண்டும். அரசியல் அபாயகரமானது. நட்பு என்றோ நிரந்தர உறவு என்றோ அங்கு ஏதுமில்லை. கைகுலுக்கும் வேளையில் கால்கள் ஜாக்கிரதையாக இருந்தாக வேண்டும். பொது எதிரியை ஒழிக்கும் தருணத்தில் கூட புது எதிரிகளை உருவாக்கிக் கொள்ளும் காரியங்கள் நடக்கும் சாத்தியங்கள் அநேகம். ஏப்ரலில் நிலவரம் மோசமாகிக் கொண்டிருந்தது. ஹிட்லரின் தளபதிகள் அவரை பவேரியா மாகாணத்துக்கு போய்விடச் சொல்லி வற்புறுத்தத் தொடங்கினார்கள். தாக்குப்பிடிப்பது கஷ்டம். விருப்பமில்லை என்றாலும் விழுந்து கொண்டிருக்கிறோம். சோவியத் படைகளை தடுக்க முடியவில்லை. பல இடங்களில் ஜெர்மனிய வீரர்கள் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் தப்பித்து ஓடுவதில் குறியாக இருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டார் ஹிட்லர். யுத்தம் அளித்த களைப்பு, தொடர் யுத்தங்கள், தொடர் தாக்குதல்கள், தவிரவும் அடுத்தடுத்து வந்த வெற்றிகளைப் போலவே அடுத்தடுத்த தோல்விகளும் ஏற்பட்டதில் அவர்கள் மனத்தளவில் தெம்பிழந்து போயிருந்தார்கள். வெற்றி பெறும்போது உற்சாகமளிக்கும் தலைமை, தோல்வியுறும் வேளையில் அளிக்கும் ஆறுதலும் புதிய உத்வேகமும் போதிய அளவுக்கு இல்லை. ஹிட்லரே பொறுப்புகளை தளபதிகளிடம் அளித்துவிட்டு போதையில் மூழ்கிப் போகவில்லையா? இயல்பு நிலை என்பது இல்லாமல் போயிருந்தது. எங்கும் பதற்றம், எப்போதும் பதற்றம். பதற்றம் தரும் சோர்வு சாதாரணமானதல்ல. அதுவே தப்பிக்கச் சொல்லும், கண்காணாமல் ஓடி ஒளியச் சொல்லும். குடும்பம் முக்கியம், குழந்தைகள் முக்கியம், மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் யாருக்கும் முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையில் ஒரு அமைதி வேண்டாமா? 6 வருடங்களாக சனி ஞாயிறு விடுமுறை கூட இல்லாமல் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்த களைப்பெல்லாம் அந்த நெருக்கடி நேரத்தில்தான் மேலே நிறைந்து கவி ஆரம்பித்திருந்தது. ஹிட்லருக்கு இது புரிந்தது. ஆனால் என்ன செய்ய முடியும்? வரக்கூடாத நேரத்தில் வந்திருக்கிற சோர்வு, இது சந்தேகமில்லாமல் தேசத்துக்கு ஆபத்தை தரக்கூடியது. அவர் தன்னால் இயன்ற மட்டும் வீரர்களுக்கு உற்சாகமூட்டும் பணியை மேற்கொள்ள பார்த்தார். முடியவில்லை. அவரே கலங்கியிருந்ததை சற்று தாமதமாகத்தான் உணர்ந்தார். உணர்ந்ததும் அவர் உத்தரவிட்டார், பெர்லினின் கதவுகளை மூடுங்கள், அத்தனை பாதைகளையும் அடைத்து விடுங்கள், அலுவலகங்கள் இனி வேண்டாம், நாம் இரகசிய இடத்துக்குப் போய்விடுவோம். இதனிடையில் அபத்தமான சில காரியங்கள் அங்கே நடந்தன. ஹிட்லர் இரகசிய இடத்துக்குப் போய்விட்டார். பல்வேறு மாகாணங்களில் யுத்தம் புரிந்து கொண்டிருந்த வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் தகவல் தொடர்பு சிரமமாக இருந்தது. அவ்வப்போது உத்தரவுகள் வந்தன என்றாலும் எங்கிருந்து எப்படி வருகிறது என்று புரியவில்லை. தவறவும் உத்தரவுகள் ஹிட்லருடையவைதானா என்று குழப்பமாக இருந்தது. அந்த சூழலில் ஜெர்மனிய நாஜிப் படைகளின் தலைமை தளபதியும் ஹிட்லரின் வலக்கர மாதிரி இயங்கி வந்தவருமான ஹென்ரிக் ஹிம்லர் இனி போரிட்டுக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்கிற முடிவுக்கு வந்து பிரிட்டனிடம் சமரசத்துக்கான சாத்தியங்கள் குறித்து பேச ஓலை அனுப்பினார். எப்படியும் கிழக்கிலிருந்து முன்னேறி வரும் சோவியத் படைகளை தடுத்து நிறுத்த முடியப் போவதில்லை. ஹிம்லர் அப்போது டச்சு எல்லையிலிருந்தார். அவரது ஸ்வீடன் தொடர்புகளின் மூலம் அவர் பிரிட்டிஷ் ஹைகமாண்டை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த விஷயம் ஹிட்லருக்கு தெரியாது. அதுவும் தன் உயிரின் ஒரு பாதியாக அவர் கருதி கொண்டிருந்த ஹிம்லர் இதனை செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தால் துடித்தே தூளாகிவிடக்கூடும். ஆனாலும் தேசம் மேற்கொண்டு இழப்புகளை எதிர்கொள்ளாதிருப்பதற்கான நடவடிக்கை என்று நினைத்து அவர் இதனை மேற்கொண்டார். ஹிட்லருக்கு இந்த விஷயம் மிக மிக தாமதமாகத்தான் தெரிய வந்தது. அன்றைக்கு தேதி ஏப்ரல் 29, 1945. அன்று ஈவா பிரானை திருமணம் செய்து கொள்ளவும் மறுநாள் தற்கொலை செய்து கொள்ளவும் அவர் உத்தேசித்திருந்தார். ஆனாலும் ஹிம்லரின் செயலை அவரால் மன்னிக்க முடியவில்லை. தகவல் அறிந்ததும் பேயாய் கத்தினார். உதடு துடித்தது. இடதுகை தொளதொளவென்று ஆடிக்கொண்டே இருந்தது. நெற்றியில் வந்துவிழும் முடிக்கற்றையை வேக வேகமாக நீவிவிட்டு கொண்டே அவர் ஹிம்லருக்கான தண்டனையை அறிவித்தார். துரோகி, மிகப்பெரிய துரோகி, தேசத் துரோகி, வெட்கங்கட்ட ராஸ்கல், இந்த கணமே நான் பதவி நீக்கம் செய்கிறேன். அளித்த விருதுகளையெல்லாம் திரும்பப் பெற உத்தரவிடுகிறேன். அவன் அப்படியே தொலைந்து போகட்டும். அப்போது ஹிம்லர் நாஜிப்படைகளின் தளபதியாக மட்டுமில்லை, ஜெர்மன் காவல்துறையின் தலைமை அலுவலராகவும் இருந்தார். ஜெர்மனியின் உள்துறை அமைச்சரும் அவரே. உள்நாட்டு பாதுகாப்புக்கான சிறப்பு இராணுவத்தின் தளபதியும் அவரே. அத்தனை பதவிகளும் அந்த வினாடியே பறிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இராணுவத்தினர் யாரும் ஹிம்லரை தொடர்பு கொள்ள வேண்டாம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்று உத்தரவுகள் பறந்தன. இது இராணுவத்தினரிடையே மேலும் குழப்பத்துக்கு வழிவகுத்தது. ஹிட்லர் எங்கே என்று தெரியவில்லை. ஹிம்லரை தொடர்பு கொள்ளக்கூடாது என்று உத்தரவு எனில் யார்தான் பொறுப்பு? கடவுளா? கடவுள் மட்டும்தானா? ஆனால் ஹிம்லரின் சரணடையும் முயற்சிகள் எதுவும் கைகூடவில்லை. அவரையோ ஹிட்லரையோ ஜெர்மனியையோ யாரும் அப்போது மன்னிக்க தயாராகில்லை. சோவியத் படைகள் பெர்லினை முற்றுகையிட்டு உடைத்து தாக்கி உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கத் தொடங்கிவிட்டன. மறுபுறம் முன்னேறி வந்து கொண்டிருந்த அமெரிக்க துருப்புகளும் ஜெர்மனியின் மேற்கு பகுதிகளில் கணிசமான இடங்களை கைப்பற்றி வீதிகளெங்கும் வான வேடிக்கை நிகழ்த்தி கொண்டிருந்தன. அப்போதும் எஞ்சியிருந்த ஜெர்மனிய தளபதிகளும் ஹிட்லருக்கு நெருக்கமான அமைச்சர்களும் திரும்பத் திரும்ப சொன்னார்கள், பவேரியா போய்விடுங்கள், அல்லது வேறெங்காவது போய்விடுங்கள், தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கிறோம், இப்போது தோற்றாலும் எப்போதாவது ஜெயிப்பதற்கு ஜெர்மனிக்கு நீங்கள் கட்டாயம் தேவை. ஹிட்லர் மறுத்தார். இறுதி வரை பெர்லினை விட்டு நகரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு தம் பிரச்சார அமைச்சரும் நெருங்கிய சகாவுமான ஜோசப் கெப்பல்ஸை அழைத்து தனக்கும் ஈவா பிரானுக்கும் திருமணம் நடக்க ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார். ஓ கெப்பல்ஸ், எத்தனை உத்தமமான மனிதர், சிநேகிதர். ரைன்லாந்து பகுதியில் பிறந்த ரோமன் கத்தோலிக்கிறவர். 1924 ஹிட்லரால் ஈர்க்கப்பட்டு நாஜி கட்சியில் சேர்ந்த நாளாக அவர் ஹிட்லரின் உதடுகளாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். மிகச்சிறந்த ராஜதந்திரி என்று பெயர். எதையும் எப்படியும் பிரச்சாரம் செய்து மக்களை நம்ப வைக்க முடியும் என்பதில் அவருக்கு அசாத்தியமான நம்பிக்கை உண்டு. நாஜி கட்சியை தேசத்தின் தவிர்க்க முடியாத ஒரே சக்தி என்று நிறுவியதிலும், பாராளுமன்ற கட்டிடத்தை கொளுத்தி பழியை கம்யூனிஸ்டுகளின் மீது போட்டு அந்த தேர்தலில் ஹிட்லர் பெரிய வெற்றி பெறுவதற்கு வழி செய்ததிலும் கெப்பல்ஸின் பங்களிப்பு மகத்தானது. நாஜி கட்சியில் அத்தனை பேருக்கும் அவர் முக்கியமானவராக இருந்தார். ஹிட்லருக்கு அடுத்தபடி கெப்பல்ஸைத்தான் அவர்கள் வழிபட்டார்கள், பின்பற்றினார்கள். யூத ஒழிப்பு திட்டத்தை ஹிட்லர் கையில் எடுத்த காலத்தில் விஷயம் வெளியே பரவாமல் இருப்பதற்காக தினசரி ஏதாவது ஒரு பிரச்சினையின்பால் மக்களின் கவனத்தை திருப்பி பல காலம் யூத படுகொலை விஷயமே தெரியாமல் இருக்கச் செய்தவர் கெப்பல்ஸ். எல்லாம் முடிந்ததென்று ஹிட்லர் தன்னை முடித்து கொண்ட அந்த ஏப்ரல் 30 பிற்பகல் 3:30 கெப்பல்ஸ் தன் வாழ்வில் முதன்முறையாக கண்ணீர் விட்டு அழுதார். இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்ன? ஹிட்லரே போய்விட்டார். அவரது இரகசியங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டுவிட்டன. இனிமேல் கெப்பல்ஸ் யாருக்காக பிரச்சாரம் செய்வார்? எதற்காகச் செய்ய வேண்டும்? எத்தனை பெரிய பொய்யை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள். எத்தனை முறை நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக மக்கள் அதை உண்மை என்று நம்பத் தொடங்கிவிடுவார்கள். அதன்பின் நீங்களே அதை பொய்யென்று சொன்னாலும் அவர்கள் உங்களைத்தான் பொய்யன் என்பார்களே தவிர அந்த விஷயத்தை பொய்யென்று ஏற்கவே மாட்டார்கள். கெப்பல்ஸின் புகழ்பெற்ற பொன்மொழி அல்லது பொய்மொழி இது. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி அந்த 1945 ஏப்ரல் 30 வரை கெப்பல் சொன்ன பொய்களுக்கு கணக்கில்லை. அத்தனையும் ஹிட்லருக்காக சொல்லப்பட்ட பொய்கள். அவர் ஆத்மசுத்தியுடன் தான் அவற்றைச் சொன்னார். ஹிட்லர் இறந்த பிறகு அந்த பொய்களுக்கு அவசியம் ஏது? எனவே மே 1 கெப்பல்ஸ் தன் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார். ஏப்ரல் இறுதி வாரத்தில் பெர்லின் விழத் தொடங்கிவிட்டது. இறுதி முயற்சிகளில் இருந்தார்கள் சோவியத் வீரர்கள். ஜெர்மனியர்களும் தங்கள் இறுதி முயற்சியில் இருந்தார்கள், உயிர் பிழைப்பதற்கு அல்லது இறந்து போவதற்கு. அரசு ஆவணங்கள் அனைத்தும் மிக கவனமாக சேமிக்கப்பட்டு கொளுத்தப்பட்டன. அதிபர் மாளிகையில் எதிரிப்படை நுழையும் போது அவர்களுக்கு சாம்பல் குவியல் மட்டுமே கிடைக்க வேண்டுமென்று உத்தரவிட்டிருந்தார்கள். தப்ப விரும்பியவர்கள் ஓடிப்போனார்கள். போக விருப்பமில்லாதவர்கள் அல்லது துணிச்சல் இல்லாதவர்கள் ஹிட்லர் இருந்தவரை அந்த இடத்தையே நாய்க்குட்டி போல் சுற்றி சுற்றி வந்தார்கள். அழுவதற்கு கூட யாருக்கும் தெம்பில்லை. தோல்வியின் பரிபூரண ருசி என்பது இப்படித்தான் இருக்கும் போலிருக்கிறது. கண்ணீரின் கரிப்பு, திகட்டும் கரிப்பு, சொற்கள் எழும்பாத நெஞ்சம், ஆ! திடீரென்று அதன் கனம் ஏன் இப்படி கூடிவிட்டது? யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. எப்போதும் ஆரவாரமாக இருக்கும் மாளிகை அன்றைக்கு அமைதி தெய்வம் குடிகொண்ட கோவிலாகியிருந்தது. ஏப்ரல் 30 எதிரிகள் அதிபரின் மாளிகைக்கு சில 100 தொலைவில் வந்துவிட்டார்கள். மிஞ்சிப்போனால் அரை மணி அல்லது 1 நேரம். இப்போது மணி என்ன? 3:35. பொதுவாக ஹிட்லர் ஒரு சிறு தூக்கம் தூங்கி எழுந்து தேநீர் அருந்து நேரம். அப்போதும் அவர் உறங்கத்தான் போனார். ஆனால் நிரந்தர உறக்கம். 3:30 எல்லாம் முடிந்துவிட்டது. ஒரு தோட்டா, ஒரு சைனைட் குப்பி, ஹிட்லரும் ஈவா பிரானும் இறந்து போனார்கள். உடனடியாக அவர்களது உடலை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெரிய வாயகன்ற கேனில் திணித்து எரித்து விட்டார்கள். எரியாமல் மிச்சமிருந்த பகுதிகளை திரட்டி மாளிகையின் உட்புறமிருந்த பூங்காவில் கொண்டு போய் எரித்தார்கள். எல்லாம் முடிந்ததும் எஞ்சியிருந்தவர்கள் பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள். சிலர் ஓடிப்போனார்கள். பிறகு என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. இந்த கலைபரங்கள் அனைத்தும் முடிந்த பிறகுதான் இறுதியில் வரும் சினிமா போலீஸ்காரர்கள் போல சோவியத் படை ஹிட்லரின் மாளிகைக்குள் புகுந்து தேடத் தொடங்கியது. தென்பட்ட இடங்களிலெல்லாம் இறந்து கிடந்த உடல்கள் அல்லது உயிர்கள், எரிந்த மிச்சங்கள். மாளிகைக்கு வெளியே ஜெர்மனியின் அத்தனை நகரங்களும் கிராமங்களும் அப்போது எப்படி இருந்தனவோ அதே மாதிரித்தான் அதிபர் மாளிகையும் இருந்தது. உடல்களால் ஆன மாளிகை, மரணத்தால் சூழப்பட்ட பொழுது. எங்கும் இடிபாடுகள், சிதிலங்கள், ஒரு மௌன அலறல் காற்றில் கலந்து ஒலித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் யார் காதிலும் விழவில்லை. அது ஹிட்லரின் குரல், அவரது அந்தராத்மாவின் ஓசையற்ற அலறல். என் ஜெர்மனி, என் ஜெர்மனி, என் ஜெர்மனி. அடச்ச, அதெல்லாம் இல்லை போ என்று நிர்த்தாட்சண்யமாக சொல்லிவிட்டது காலம்.